லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன மகிழ்வின் மந்திரம், நாடக மேடை மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், குடும்ப அன்பு ஒரு தொடர்கதை. அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிமிடத்தை ஒரு சிறிய கருத்துடன் துவக்குவது நம் வத்திக்கான் வானொலி தமிழ் ஒலிபரப்பின் வழக்கமாக இருந்து வந்துள்ளது. 2021 அமோரிஸ் லெத்திட்சியா, அதாவது அன்பின் மகிழ்வு என்ற திருத்துவது அறிவுரை மடலின் ஒவ்வொரு பத்தியாக தினமும் வழங்கி வந்தோம். குடும்பத்தில் அன்பு என்ற எண்ணத்தை குறித்து ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவியர், கிறிஸ்தவ மனத்தம்பதியர் மற்றும் அனைத்து பொது நிலையினருக்கும் அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலை தான் எழுதியதாக கூறியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இம்மடலில் 9 தலைப்புகளில் 325 பத்திகளில் பகிர்ந்துள்ளதை இவ்வாண்டில் உங்களுக்கு வழங்கினோம். அன்பின் மகிழ்வு என்ற இம்மடலை மகிழ்வின் மந்திரம் என்ற தலைப்பில் வழங்கிய முதல் நிமிட முயற்சி இன்றுடன் நிறைவுக்கு வருகின்றது.
நாம் ஒவ்வொருவரும் ஏங்கி தவிக்கும் மகிழ்வின் மந்திரமாக, மையமாக நம் குடும்பங்கள் அமையும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் வழங்கப்பட்ட இந்த ஒரு நிமிட முயற்சி குடும்ப வாழ்வை குறித்த நம் நம்பிக்கையை புதுப்பிக்கும் அன்பின் மகிழ்வாக விளங்கட்டும். நவம்பர் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திருவருகை கால சிந்தனையை வழங்கி, பின்னர் 2022 ஜனவரி 3 தேதியிலிருந்து இயற்கையின் பல்வேறு வடிவங்கள் குறித்த புதிய பகுதி ஒன்றை வழங்க உள்ளோம்.
மீன் தொட்டி சித்திரம், எழுதியவர் சசி ராஜேந்திரன்.
கவிதா
என்னங்க?
டிஃபனுக்காக நீ எதுவும் மெனக்கட வேண்டாம் கவிதா, நான் அவசரமா புறப்பட்டு இருக்கேன்.
என்னங்க இது, மணி 7:30 ஆகுது.
வர்ற வெள்ளிக்கிழமை புது பாலத்தை திறக்கிறதுக்கு அமைச்சர் வர்றாரு கவிதா, நிறைய வேலை இருக்கு. நேரம் கிடைச்சா நான் அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன்.
ஆகட்டும், அப்புறம் உங்க இஷ்டம்.
ஆமா புஷ்பா, என்ன பண்றா?
வேற என்ன பண்ணுவா? காலங்காத்தால மீன் குஞ்சுகளுக்கு எல்லாம் பசிக்கும்ல, மீன் தொட்டி பக்கத்துல உட்காந்துகிட்டு அதுகளுக்கு எல்லாம் தீனி போட்டுக்கிட்டு இருக்கா.
ஹலோ, இன்ஜினியர் சௌந்தர்யன் ஸ்பீக்கிங்.
ஹலோ சௌந்தர்யன், குட் மார்னிங். தலைமை இன்ஜினியர் ஜனகராஜ்
பேசுறேன்.
சௌந்தர்யன், இந்த புதுசா பாலம் கட்டின விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேரு.
தேங்க்ஸ் சார்.
நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகத்தான் இப்ப போன் பண்ணேன்.
என்னங்க சார்?
சென்னையில கோயம்பேடு பகுதியில நம்ம அரசாங்கம் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்க போகுது.
அப்படியா, நல்ல செய்தாங்க சார்.
அது ரொம்ப பெரிய திட்டம் சௌந்தர்யன், பல கோடி ரூபாய் புரள போற திட்டம். வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கிற, அதே நேரத்துல கை சுத்தமான ஒரு என்ஜினியரா போடணும்னு மேலிடத்துல அபிப்பிராயப்படுறாங்க. நான் உங்க பேர் தான் சௌந்தர்யன் சிபாஸ் பண்ணிருக்கேன்
சார். நானா அவ்வளவு பெரிய திட்டத்துக்கு தலைமை இன்ஜினியரா?
மலைக்காதீங்க சௌந்தர்யன், உங்க பலமும் உங்க திறமையும் உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு நல்லா தெரியும். பின்னாலேயே ஆர்டர் வருது, உடனடியா சென்னைக்கு போய் டியூட்டியில சேருங்க. என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள்.
தேங்க்ஸ் சார்.
என்னங்க?
என்ன கவிதா?
இந்த குவார்டர்ஸ் எவ்வளவு பெருசு, நம்ம மூணு பேருக்கு இவ்வளவு பெரிய குவார்டர்ஸா?
கவிதா, முன்ன நான் சாதாரண இன்ஜினியரா இருந்தேன், இப்ப நான் தலைமை இன்ஜினியர்ல, அதனாலதான் பெரிய குவார்டர்ஸ்.
சென்னைக்கு மாத்தலாகி வந்ததுல நம்ம ரெண்டு பேருக்கும் சந்தோஷமோ இல்லையோ, நம்ம புஷ்பாவுக்கு ஏக குஷிங்க.
ஏன்?
உங்க புது டிரைவரு மீன் வளர்க்கறது பொழுதுபோக்கா, புஷ்பாவுக்கு ஏகப்பட்ட புதுசு புதுசா மீன்களை கொண்டு வந்து கொடுத்துட்டா இருப்பாருங்க. புஷ்பாவுக்கு தலகால் புரியல, ரொம்ப கொண்டாட்டம் தான்.
ஹலோ சௌந்தர்யன் ஸ்பீக்கிங்.
வணக்கம் தலைமை இன்ஜினியர் சார், என் பேரு கோட்டீஸ்வரன். எல்லாரும் சுருக்கமா கோட்டின்னு கூப்பிடுவாங்க, நீங்களும் அதே மாதிரி கூப்பிட்டீங்கன்னா இந்த ஏழைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
ஏன் சார், உங்க பேரை எப்படி கூப்பிடணும் சொல்லவா இப்ப போன் பண்ணீங்க?
சார், நான் ஒரு சமூக சேவகன். எங்க எங்க யார் யாருக்கு உதவி தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த கோட்டி பிரசனம் ஆயிடுவான். நம்ம தொகுதிக்கு ஐயா புது தலைமை இன்ஜினியரா வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் ஒரு வணக்கம் சொல்லலாமேனு போன் பண்ணேன்.
அப்படியா, ரொம்ப நன்றி. போன வச்சிருக்கீங்களா
சார்? ரொம்ப அவசரப்படுறீங்க சார். நீங்க 10 ரூபாயில முடிக்கிற ஒரு வேலைய என்ன மாதிரி பட்டவங்க 5 ரூபாயில முடிச்சு கொடுப்போம். சென்னை பட்டணத்துல ஏமாத்து பேர் வழிங்க அதிகம் சொல்லுவாங்க சார்.
மிஸ்டர் கோட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் அது சுருக்கமா சொல்லுங்க.
ஐயாவே நேரா விஷயத்துக்கு வந்துட்டீங்க சார். சமூக சேவையோட கூட வயிற்று பொழுப்புக்காக அப்பப்ப சின்ன சின்ன கான்ட்ராக்ட் வேலைங்களை நான் எடுக்கிறது உண்டு. எனக்கும் குடும்பம் குழந்தை குட்டிங்கன்னு இருக்குதுங்களே.
சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறீங்க?
நீங்க எதுவும் பண்ண வேணாங்க சார். உங்களை வீட்டுல பார்த்து ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு ஐயா அனுமதி கொடுத்தீங்கன்னா அதுவே போதும்.
சாரி சார், நான் ஆபீஸையும் வீட்டையும் போட்டு மாத்தி மாத்தி குழப்பிக்கிறது இல்ல. எதுவா இருந்தாலும் முறைப்படிதான் நடக்கும், நடக்கணும். போன வைங்க
சார். சார், போன வச்சிடாதீங்க.
வையா போன.
யாரது?
வணக்கம்மா.
வணக்கம். நீங்க?
என் பேரு கோட்டி. சமூக சேவை என் உயிர் மூச்சு. 4 நாளைக்கு முன்னாடி கூட ஐயாவுக்கு போன் பண்ணேன்.
ஓ, அந்த கான்ட்ராக்டர் நீங்க தானா?
ஐயா முழு விவரத்தையும் உங்ககிட்ட சொன்னாரு போல இருக்கு.
எனக்கு சமையல் கட்டல நிறைய வேலை இருக்கு, வந்த விஷயத்த சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
சும்மா உங்க குழந்தைய ஸ்கூல் போறச்ச பாத்தேன். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு தேஜஸ். சும்மா நம்ம சிநேகிதர் ஒருத்தர் ஒரு பெரிய நகை கடை வச்சிருக்காரு, சும்மா அவர்கிட்ட பேசலாமேனு போனேன். இந்த நெக்லஸ பார்த்ததும் எனக்கு உங்க குழந்தை ஞாபகம் தான் வந்தது. அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டேன். என்னமா ஜொலிக்குது பாருங்க.
டிசைன் புதுசா இருக்கு, புஷ்பாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, என்ன விலை?
விலைய பத்தி என்னங்கம்மா பிரச்சனை? இப்போ குழந்தைக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த சகோதரனுடைய அன்பளிப்பா நீங்க தாராளமா வச்சுக்கலாம்.
மிஸ்டர் கோட்டி, உங்களுக்கு என் வீட்டுக்காரரை பத்தி தெரியாது. அவரோட அனுமதி இல்லாம நான் எந்த பொருளையும் யார்கிட்ட இருந்தும் வாங்க கூடாதுன்னு உத்தரவே போட்டிருக்காருங்க.
அம்மா, என் 24 வருஷம் சர்வீஸ்ல இவ்வளவு கை சுத்தமான ஒரு அதிகாரிய நான் பார்த்ததே இல்லம்மா. எந்தெந்த வகையில வாய்ப்பு கிடைக்கும், பணம் பண்ணலாம்னு பிணந்தின் கழுகுகளா அலையிற இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா.
அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க அவங்க பிறவி குணத்தை மாத்த முடியுமா? தயவு செய்து இந்த நெக்லஸ் எடுத்துட்டு போயிடுங்க.
நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியேதாமா. வேற மறுப்பு பேச்சே கிடையாது. ஆனா ஒரே ஒரு சின்ன கோரிக்கை.
என்ன?
என் சம்சாரத்துக்கு உங்களை பாக்கணும், உங்ககிட்ட பேசணும், பழகணும்னு ரொம்ப ஆசைங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அனுப்பி வைக்கிறேன்.
இதுக்கு கூட அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல.
உங்க பயமும் நியாயமானதாங்க. ஐயா ஆபீஸ் போயிருக்கிற நேரம் பார்த்து அவங்க வரா மாதிரி ஏற்பாடு பண்றேன். இப்போ சம்மதம் தானே?
சரி, வர சொல்லுங்க. எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும்.
உங்களை மாதிரி ஐயாவுக்கும் கொஞ்சம் மனசு விசாலமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும், நீங்களும் 4 காசு பாக்கலாம். பாக்கலாம். அப்போ நான் வரட்டுங்களா?
போயிட்டு வாங்க.
வரங்க.
என்னங்க என்ன, ஒன்னும் பேச்சு மூச்சே காணா? அந்த வீடு, சுத்தி இருக்கிற தோப்பு, அடே அப்பா, என் நீண்ட நாளைய கனவுங்க. கோட்டி சம்சாரத்துக்கு சொந்தமான இடமா. கூட்டிக்கிட்டு போய் காட்டினாங்க. உங்க ஒரு கையெழுத்துக்கு அந்த இடத்த நமக்கு அன்பளிப்பு தரதா சொல்லிருக்காங்க. எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, மறந்துடாதீங்க.
இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல என்ன மாட்டி விடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு வாக்கே கொடுத்திருக்க மாட்டேன்.
100 கணக்கான பேருக்கு கான்டாக்ட் கொடுத்திருக்கீங்க, கோட்டிக்கு அவனை கொடுத்துட்டு போங்களேன்.
உனக்கு அவனை பத்தி தெரியாது கவிதா. அவன் கட்டின ஒரு பாலமே விழுந்து உருங்கிடுச்சு. அதனால எத்தனை உயிர்கள் பலியாயிடுச்சு தெரியுமா? அரசாங்கத்துக்கு எவ்வளவு நஷ்டம், கெட்ட பேர் தெரியுமா?
ஒரு தடவை தவறு செய்தவன் திரும்பவும் அதே தவறு செய்ய மாட்டாங்க. முதலும் கடைசியுமா ஒரே ஒரு தடவை எனக்காக ஒரு கையெழுத்து போடுங்க.
கவிதா, நான் என்ன சொல்ல வரேன்னா,
நீங்க தயவு செஞ்சு ஒன்னும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன், இந்த ஒரு தடவையாவது எனக்கு எஸ் சொல்லுங்க. நாளைக்கு கோட்டியோட சம்சாரம் வரேன்னு சொல்லிருக்காங்க. நான் அவங்க கிட்ட எஸ் சொல்றதுக்கு எனக்கு அனுமதி தாங்க பிளீஸ்.
கவிதா, நான்
பிளீஸ் தயவு செஞ்சு நான் சரின்னு சொல்லுங்க.
அப்புறம் இஷ்டம்.
இப்பதான் நீங்க என் தங்கம்.
ஹலோ சௌந்தர்யன் ஹியர்.
என்னங்க என்னங்க, நான் தாங்க கவிதா பேசுறேன். நம்ம புஷ்பால மயங்கி விழுந்துட்டான். அவளை நர்சிங் ஹோம் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேங்க, அங்க இருந்துதான் பேசுறேன்.
என்ன கவிதா சொல்ற, என்ன சொல்ற, ஏன் மயக்கமான என்னாச்சு?
எல்லாத்தையும் நேர்ல விவரமா பேசிக்கலாம், நீங்க உடனே புறப்பட்டு வாங்க.
இதோ வந்துட்டேன் கவிதா, குழந்தைய பத்திரமா பாத்துக்க, இன்னும் 10 நிமிஷம் நான் அங்க இருப்பேன்.
கவிதா, புஷ்பா எப்படி இருக்கு?
இன்னும் மயக்கம் தெரியலங்க, டாக்டர் ஊசி போட்டிருக்காங்க.
ஏன் இவளுக்கு மயக்கம் வந்துச்சு? காலையில ஆபீஸ் போறப்பறச்சே டாடா எல்லாம் சொன்னாலே நல்லா தான் இருந்தா?
நல்லா தாங்க இருந்தா. அந்த பாழா போன வேலைக்காரன் ஒட்டடை அடிக்கிறதுக்காக ஏனிய நகர்த்துறப்போ ஏனி முனப்பட்டு மீன் தொட்டி கீழே விழுந்து உடஞ்சு போச்சுங்க. பாவம், அந்த மீன் குஞ்சுங்க தரையில விழுந்து உயிருக்காக துள்ளி துள்ளி போறான்னு அவலத்தை பார்த்ததுமே புஷ்பா அம்மான்னு அலறி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.
அடக்கடவுளே. அப்புறம் டாக்டர் என்ன
சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, அதிர்ச்சிதான். சீக்கிரம் நினைவு வந்துரும், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொன்னாங்க. என்னங்க, நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க, எனக்கு பயமா இருக்கு.
நான் எங்கேயும் போல கவிதா, நான் இங்கே இருக்கேன், தைரியமா இரு. ஹலோ, சௌந்தர்யன் ஸ்பீக்கிங்.
ஹலோ சௌந்தர்யன், நான் ஜனகராஜ் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
சௌக்கியமா இருக்கேன் சார்.
என்னோட பாராட்டுகளை ஏத்துக்குங்க. சௌந்தர்யன், சில கான்ட்ராக்டர்கள் பெரிய பெரிய சிபாரிசுகளை கொண்டு வந்தாங்களா, நீங்க மசியவே இல்லையாமே. எனக்கு தகவல் வந்தது, என் நம்பிக்கையை நீங்க கௌரவப்படுத்திட்டீங்க சௌந்தர்யன்.
எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க சார்.
எந்த காரணத்தை கொண்டு எந்த சிபாரிசுக்கும் அடிபடிஞ்சிடாதீங்க. அப்படி மீறி ஏதாவது தொந்தரவு வந்தா எனக்கு ஒரு போன் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன்.
எஸ் சார்.
சௌந்தர்யன், மனசாட்சி தான் நமக்கு எஜமா, பணம் நமக்கு அடிமை, இதை எப்பவும் மறந்துடாதீங்க. நான் போன வச்சிட்டுமா?
எஸ் சார். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? மிஸ்டர் ஜனகராஜ் எவ்வளவு பெரிய சீனியர் ஆபீசர், எவ்வளவு நாணயமானவர், அவர் தான் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. கவிதாவோட அற்ப ஆசைக்காக நான் என் மனசாட்சிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்ய இருந்தேன். உடனடியா கவிதாவுக்கு போன் பண்ணி கோட்டி சம்சாரம் வந்தா முடியாதுன்னு சொல்ல சொல்லிடணும். ஹலோ, சௌந்தர்யன் ஸ்பீக்கிங்.
ஹலோ சார், வணக்கம். நான் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பேசுறேன்.
எஸ், என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்?
சார், உங்க மனைவி எனக்கு போன் பண்ணி ஒரு புகார் கொடுத்தாங்க. அதாவது கோட்டின்னு ஒரு கான்ட்ராக்டர் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணதாக, அதன் பேர்ல உடனடியா அவரை கைது செய்திருக்கேன். உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டா உடனடியா அவர் மேல கேஸ் பதிவு பண்ணிடலாம்.
அப்படியா? ஆச்சரியமா இருக்கே இன்ஸ்பெக்டர். என் உத்தியோகத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கான்ட்ராக்டர்கள் என்ன அந்த மாதிரி நோக்கத்தில் அணுகிறதும் சகஜம். உங்களுக்கு தெரியாதது இல்ல, என் மனைவிக்கு இந்த விஷயம் எல்லாம் புதுசு. கோபப்பட்டு உங்களுக்கு போன் பண்ணிட்டா போல இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் புடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் சென்ட்ரல் ஜெயில இடமே பத்தாது. அதனால
சொல்லுங்க சார்,
தயவு செய்து இந்த கேஸ பதிவு பண்ணிட வேண்டாம். அந்த ஆள் எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சிருங்க, சிரமத்துக்காக எங்களை
மன்னிச்சிருங்க. சொன்ன மாதிரியே சேர்த்துறேன்.
தேங்க்யூ இன்ஸ்பெக்டர், தேங்க்யூ. கவிதா, என்ன இது போலீஸ் கேஸ் ஏகப்பட்ட அர்கள பண்ணிட்ட, என்னாச்சு உனக்கு?
எனக்கு ஒண்ணும் ஆகலங்க, இப்பதான் எனக்கு தெளிவே பிறந்திருக்கு.
என்ன கவிதா சொல்ற நீ?
அன்னைக்கு புஷ்பாவோட மீன் தொட்டி கீழே விழுந்து உடஞ்சப்போ அந்த மீன் குஞ்செல்லாம் எப்படி துடிதுடிச்சதுங்கறத நான் பார்த்தேன். நம்ம புஷ்பா அந்த கொடுமையை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்ததையும், அந்த கோட்டி கட்டின பாலை நொறுங்கி விழுந்து நிறைய பேர் பலியானதையும் ஒப்பிட்டு பார்த்தேங்க. நான் உங்களை செய்ய சொன்னது எவ்வளவு பெரிய தவறான காரியங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த ஆபீசத்துலதான் அந்த கோட்டையை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன். நான் செஞ்சது தவறுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க.
நீ செஞ்சது தவறு இல்ல கவிதா, ஆனா போலீஸ் வரைக்கும் போகாம இருந்திருக்கலாம். சரி போகட்டும், அந்த உடஞ்சு போன மீன் தொட்டி எங்க?
பத்திரமா இருக்கு.
அத நம்ம பார்வையில படுற இடத்துல வை, அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் புத்தி அலைப்பாயாம இருக்கும்.
ஆகட்டுங்க.
மீன் தொட்டி சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் சசி ராஜேந்திரன். இதில் பங்கு பெற்றவர்கள் எம்கே பத்மினி, ஜி விவேகானந்தன், ஏ கே சுந்தர், கே கேசவராம், கே டி ராஜகோபால்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. செய்திகள்.
பிரான்ஸ் நாட்டு அரசுத் தலைவர் இம்மானுவேல் மக்ரோன் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நவம்பர் 26 வெள்ளியன்று திருப்பிடத்தில் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் தனியே சந்தித்து கலந்துரையாடினார். அரசுத் தலைவர் மக்ரோன் அவர்கள் ஜொவானி பியத்ரோ மஃபெய் அவர்களால் 1585 எழுதப்பட்ட புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் வாழ்க்கை வரலாறுகளை திருத்தந்தையிடம் கொடுத்தார். திருப்பிடத்திற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் இடையே தொடர்ந்து நிலவும் நல்லுறவுகள், சிறப்பாக அந்நாட்டில் தலத்திருவையின் பணிகள், நாட்டின் பொதுநலனை ஊக்குவிப்பதில் மதங்களின் பங்கு போன்ற தலைப்புகள் இச்சந்திப்புகளில் இடம்பெற்றன என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் கூறியது.
திருநற்கருணை ஆராதனை இறைவேண்டல் வரலாற்றில் அனைத்திற்கும் துவக்கமும் முடியுமாய் இருப்பவர் கடவுளே என்பதை நாம் ஏற்கச் செய்கின்றது. மேலும் இந்த இறைவேண்டல் சான்று வாழ்வுக்கும் மறைப்பணிக்கும் வலிமையளிக்கும் துவி ஆவியாரின் உயிருள்ள ஒளிச்சுடராகும் என்ற சொற்களை நவம்பர் 26 இவ்வெள்ளி என்று தன் டுவிட்டர் செய்தியில் பதிவு செய்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இன்னும் ஆயர்கள் 5 ஆண்டிற்கு ஒருமுறை திருத்தந்தையை சந்திக்கும் அத்லிமினாவை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து நாட்டு ஆயர்களும் அர்ஜென்டினா நாட்டு திருப்பிட தூதர் பேராயர் மிரோஸ்லாவ் அதாம்சிக் அவர்களும் நவம்பர் 26 இவ்வெள்ளியன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். மேலும் பஹ்ரைன் நாட்டு அரசர் ஹமத் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு தான் அனுப்பியிருந்த செய்தி வழியாக அந்நாட்டில் திருத்தந்தை திருத்தூது பயணம் மேற்கொள்ளுமாறு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளார்.
உலகளாவிய கத்தோலிக்க செயல்பாட்டு அமைப்பு உருவாக்கப்பட்டதன் 30ஆம் ஆண்டை முன்னிட்டு அந்த அமைப்பிற்கு நவம்பர் 26 வெள்ளி என்று ஸ்பானிய மொழியில் மடல் ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். கடந்த 30 ஆண்டுகள் பற்றி சிந்தித்து பார்க்கும்போது இந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் தங்களின் கனவுகளை நம்பிக்கையோடு எவ்வாறு எதிர்நோக்கினர் என்ற நன்றி உணர்வு மேலோங்கி இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை இந்த அமைப்பை உருவாக்கிய கர்தினால் எத்வார்தோ பிரோனியோ அவர்கள் பற்றி எடுத்துரைத்தார். பொதுநிலையினரின் மறைப்பணி அழைப்பில் நம்பிக்கை கொண்டிருந்த கர்தினால் பிரோனியோ அவர்கள் கத்தோலிக்க செயல்பாட்டு அமைப்பை மிகவும் அன்பு கூர்ந்தார் என்றும் இந்த அமைப்பால் உருவாக்கப்பட்ட பலர் பொது வாழ்வில் நற்செய்தி கூறும் உண்மையை வெளிக்கொணர்ந்தவர்கள் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார். பல நாடுகளில் தன் கிளையை துவங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் இந்த அமைப்பை சார்ந்த பொதுநிலை புனிதர்களும் அருளாளர்களும் திரு அவையின் சொத்தாக உள்ளனர் என்றும் அவர்கள் எண்ணற்ற குடும்பங்களுக்கு பக்கத்து வீட்டு புனிதர்களாக உள்ளனர் என்றும் திருத்தந்தை கூறினார்.
உலகினர் அனைவரையும் தொடர்ந்து நெருக்கடியில் வைத்திருக்கும் COVID-19 பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு மன உறுதி, நம்பிக்கை, படைப்பாற்றல் மற்றும் துணிவு தேவைப்படுகின்றன என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலியில் நடைபெற்று வரும் சமுதாய விழா ஒன்றிற்கு அனுப்பிய காணொலி செய்தியில் கூறியுள்ளார். நம்பிக்கையில் உறுதி, துணிச்சலோடு படைப்பாற்றல் என்ற தலைப்பில் வட இத்தாலியின் வெரோனா நகரில் நவம்பர் 25 இவ்வியாழன் மாலையில் துவங்கியுள்ள திரு அவையின் சமுதாய கோட்பாட்டு விழா என்ற பொது நிலையினர் அமைப்பின் 11வது ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதிநிதிகளுக்கு இக்காணொலி செய்தியை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இக்கூட்டத்தின் கருப்பொருட்களான மன உறுதி, நம்பிக்கை, படைப்பாற்றல், துணிவு ஆகிய 4 சொற்களை மையப்படுத்தி தன் காணொலி செய்தியை வழங்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
ஸ்கோலாஸ் என்ற உலகளாவிய இயக்கம் ரோம் நகரில் நடத்தி வரும் கருத்தரங்கில் பங்கேற்று வருகின்ற பல்வேறு நாடுகளின் இளையோரை நவம்பர் 25 இவ்வியாழன் மாலையில் திருப்பிடத்தில் சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புலம்பெயர்ந்தோரின் கதைகளிலிருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். புலம்பெயரும் மக்கள் தங்களின் வழிப்பயணங்களில் எதிர்கொள்ளும் கடினமான உண்மை நிலைகளை எடுத்துரைத்த திருத்தந்தை உதவி அதிகம் தேவைப்படும் மக்களோடு குழுமத்தை கட்டி எழுப்பும் வண்ணம் சந்திப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிக்குமாறு இளையோரை கேட்டுக்கொண்டார். உலகளாவிய ஸ்கோலாஸ் இயக்கம் ரோம் நகரில் அமைந்துள்ள மரியா மாட்டர் எக்லேசியா என்ற பன்னாட்டு பாப்பிரை கல்லூரியில் ஏற்பாடு செய்து நடத்தி வரும் கருத்தரங்கில் உலகின் 5 கண்டங்களின் 41 நாடுகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ள 71 இளைஞர் பங்கேற்று வருகின்றனர்.
இத்தாலி நாட்டின் மறை மாவட்டங்களில் திருமணத்திலிருந்து விலக்கீடு செய்வது குறித்த புதிய சட்டங்களை பரிசீலனை செய்வது மற்றும் நடைமுறைப்படுத்துவதற்கு புதிய குழு ஒன்றை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மோத்து புரோப்ரியோ எனப்படும் தன் சொந்த விருப்பத்தினால் வெளியிடும் அறிக்கை வழியாக நவம்பர் 26 இவ்வெள்ளியன்று உருவாக்கியுள்ளார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு 2015ஆம் ஆண்டில் மித்திஸ் லுதெக்ஸ் டொமினூஸ் ஏசுஸ் அதாவது நேர்மறையான நீதிபதி நம் ஆண்டவர் இயேசு எனப்படும் மோத்து புரோப்ரி அறிக்கை வழியாக திருத்தந்தை ரோமன் கத்தோலிக்கர் திருமண விலக்கீட்டை பெறுவதை எளிதாக்குவதற்கு புதிய சட்டங்களை அறிவித்திருந்தார். ஏனெனில் திருமண விலக்கீட்டு வழிமுறைகள் சிக்கலானதாக, குழப்பம் நிறைந்ததாக மற்றும் நிதி இழப்பை உருவாக்குவதாக இருந்தது என அவர் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளார்.
அன்பு இதயங்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.